الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لا إكراء في الدين، قد تبين الرشد من الغي، فمن يكفر بالطاغوت يؤمن بالله فقد استمسك بالعروة الوثقى لا انفصام لها والله السميع العليم. عن ابن عمر رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم بني الإسلام على خمس: شهادة أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله، وإقام الصلاة، وإيتاء الزكاة، والحج، والصوم رمضان. متفق عليه، وكما قال عليه الصلاة والسلام. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வை அஞ்சு பயந்து தக்வாவை கடைபிடிக்குமாறு முதல் முதலாம் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நசியத்தும் வசியத்தும் செய்து கொள்கிறேன். ஹஜ்ரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத்தந்த மிக பிரதானமான பாடங்களில் ஒன்றுதான் இஸ்லாம் உடைய ஐந்து தூண்கள், இஸ்லாத்தின் ஐம்பெரும் கடமைகள். அல்லாஹு தஆலா நமக்கு தந்திருக்கும் இந்த தீன், இந்த மார்க்கம், இந்த இஸ்லாம், இந்த ஷரியத், இதில் ஐம்பெரும் கடமைகள் என்பதை நாம் ஒவ்வொருவரும் கற்று அறிந்திருக்கிறோம். ஹஜ்ரத் இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸ் புகாரி முஸ்லிம் போன்ற கிரந்தங்களில் பதிவாக இருக்கிறது. புனியல் இஸ்லாம் அலா ஹம்சின், ஷஹாதத்துல்லா இலாஹ இல்லல்லாஹ் وأن محمدا عبده ورسوله، إقام الصلاة، وإيتاء الزكاة، والحج، صوم رمضان. இந்த ஐம்பெரும் கடமைகளை கலிமா, தொழுகை, ஜகாத், ஹஜ், நோன்பு என்ற இந்த முறையில் ஐம்பெரும் கடமைகளை இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிமில் பதிவாக இருக்கிறது. நாம் சிறு வயதிலிருந்தே கலிமா, தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ் என்ற இந்த ஐந்து பெரிய கடமைகளை நாம் கற்று வந்திருக்கிறோம். அதில் ஆக பிரதானமானதுதான் கலிமா. ஒரு மனிதன் ஈமான் கொள்வது, இஸ்லாம் என்பது யாரையும் பலவந்தப்படுத்தி மதமாற்றம் செய்வது என்பது அல்ல. ஈமான் இஸ்லாம் என்பது ஒருவருடைய விருப்பத்தின் பேரில், தன்னுடைய மனப்பூர்வமான விருப்பத்தில் ஒரு மனிதன் ஏற்றுக்கொள்வதுதான் இஸ்லாமிய மார்க்கம், தீன், ஷரியத். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த காலத்திலும் யாரையும் பலவந்தப்படுத்தவும் இல்லை, பலவந்தப்படுத்துவதை விரும்புவதும் இல்லை. மதமாற்றம் பலவந்தமாக இஸ்லாமிய வரலாறில் எந்த ஒரு காலத்திலும் இடம்பெற்றது கிடையாது. பலவந்தமாக இஸ்லாத்தின் பக்கம் எடுப்பதினால் எந்த புரோஷனும் இல்லை என்பதை குர்ஆன் மிக தெளிவாக நமக்கு எடுத்து காண்பித்துக் கொண்டிருக்கிறது. இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு பெண் மதீனத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தால் அவளுக்கு குழந்தைகளும் இருந்தது. அந்த பெண் தன்னுடைய குழந்தைகளை இஸ்லாத்தின் பக்கம் எடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அந்த பலவந்தப்படுத்தக்கூடிய நேரத்தில் அது தடுக்கப்பட்டது என்பதையும் அவர்கள் பயான் செய்கிறார்கள். இன்னொரு விடயத்தில் குர்ஆனில் சூரத்துல் பக்ராவுடைய 256வது இந்த ஆயத் லா இக்ரா அஃபித்தீன், கத்தபையன ருஷ்டு மினல் கை என்ற இந்த திருவசனம் இறங்குவதற்கு காரணமாக அமைந்தது. மதீனாவில் ஒரு பெண், அந்த மதீனாவில் ஒரு அன்சாரி சஹாபி அவர்களுடைய விடயத்தில் அவர்கள் ரெண்டு குழந்தைகள், அந்த ரெண்டு குழந்தைகளும் கிறிஸ்தவர்களாக இருந்தார்கள். கானலஹு இப்னான் நஸ்ரானியான் வ கானஹு முஸ்லிமன், அந்த சஹாபி ஒரு முஸ்லிமாக இருந்தால் ஃபகாலின் நபி, நபியிடத்தில் கேட்கிறார், அவர்கள் இருவரையும் நான் பலவந்தப்படுத்தி மார்க்கத்தில் நுழைக்கட்டுமா என்று கேட்டபொழுது அவர்கள் இஸ்லாத்தை மறுக்கிறார்கள் என்று சொன்னார்கள். நசரானியாக கிறிஸ்தவராக இருக்கத்தான் விரும்புகிறார்கள் என்று நபியிடத்தில் வந்து அவர்கள் இருவரும் பேசிய பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த ஆயத்தை அல்லாஹ் இறக்கி வைத்தான், இஸ்லாத்தில் பலவந்தம் என்பது நிச்சயமாக இல்லை என்று இந்த திருவசனம் இறங்கியது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடத்தில் இந்த விடயம் முன்வைக்கப்பட்ட பொழுதும் நபி அவர்கள் இதை முற்றாக மறுத்துவிட்டார்கள். நம்முடைய மார்க்கத்தில் உன்னுடைய மகன் யகுதியாக, உன்னுடைய மகன் கிறிஸ்தவனாக இருக்கும் பொழுது நாம் பலவந்தப்படுத்தி அவர்களை மார்க்கத்தில் நுழைப்பது என்பது அல்ல, அவர்கள் மன இஷ்டப்படியே தன்னுடைய இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இஸ்லாமுடைய கோட்பாடு என்பதை மிக தெளிவாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த கட்டத்தில் தான் அல்லாஹு தஆலா இந்த ஆயத்தை இறக்கியிருக்கிறான். லா இக்ரா ஃபி தீன், இஸ்லாத்தில் மார்க்கத்தில் பலவந்தம் என்பது கிடையாது. கத்தபையன ருஷ்டு மினல் கை, நிச்சயமாக வழிக்கேட்டிலிருந்து நேல்வழி மிக தெளிவாக இருக்கிறது. வழிபாடுகளை விட்டுவிட்டு மறுத்துவிட்டு அல்லாவை ஈமான் கொள்கிறார்களோ அவர்கள் உறுதியான கயிறை பற்றிப்பிடித்து விட்டார்கள். நிச்சயமாக அல்லாஹ் அனைத்தையும் செவியற்று கேட்டுக் கொண்டிருக்கிறான் என்பதை மிக தெளிவாக இதை எடுத்து காண்பிக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பல சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டது. அவர்கள் யாரையுமே மார்க்க விஷயத்தில் பலவந்தப்படுத்துவதே கிடையாது என்பதை மிக அழகாக எடுத்து காண்பித்தார்கள். அபுபக்கர் ரலியல்லாஹு அவர்களுடைய குடும்பம் இதற்கு முன்மாதிரியாக இருக்கிறது. அவர்களுடைய மனைவியோ, அவருடைய குழந்தைகளோ, அவர்களுடைய தகப்பனோ பல வருடங்களுக்கு பிறகுதான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். உஹது பதர் போர்களும் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அபுபக்கர் ரலியல்லாஹு மகனார் எதிர்த்தரப்பில் இருக்கிறார். மகனாரை தகப்பனார் பலவந்தப்படுத்தவில்லை, தன்னுடைய மார்க்கத்தை அழகாக முன்வைத்து வாழ்ந்து காட்டினார்கள். அபுபக்கர் ரலியல்லாஹு தந்தை மக்காவை விட்டு நபி அவர்கள் ஹிஜ்ரத் செய்து போன நேரத்தில் கூட அவர்கள் இஸ்லாத்தை தழுவிருக்கவில்லை. மக்காவை கைப்பற்றி நபி அவர்கள் உடன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை கைப்பற்றி வரக்கூடிய நேரத்தில் தான் அபு குஹாஃபா என்று அழைக்கப்படக்கூடிய அபுபக்கர் ரலியல்லாஹு தந்தை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்ற இந்த வரலாறும் நம் முன்னால் மிக தெளிவாக இருக்கிறது. யகூதி ஒரு பையன் நபி அவர்களுக்கு ஊழியம் செய்யக்கூடியவனாக இருந்தான். அந்த யகூதி பையனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் சேமம் விசாரிக்க போன பொழுது அவன் சக்கராத்து வருத்தத்தில் இருக்கிறான். பக்கத்தில் தந்தை எழுந்து நிற்கிறார். நபி அவர்கள் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மத் ரசூலுல்லாஹ் என்ற இந்த கலிமாவை சொல், அஸ்லிம் தஸ்லம். அந்த நேரத்தில் அழகான ஒரு வேண்டுகோளை விடுத்தார்கள். அந்த வேண்டுகோளை அவன் ஏற்க தன்னுடைய தந்தையின் முகத்தை பார்க்குகிறான். அந்த சிறு பையன் சக்கராத்து நேரத்தில் தந்தையின் அந்த யூதனின் முகத்தை பார்க்கும் பொழுது அல்லாஹ் அந்த யூதனின் உள்ளத்தில் அத்தியாபல் காசிம், நபியை நீ ஏற்றுக்கொள் அந்த வாலிபன் கலிமா சொல்கிறான். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ் என்ற இந்த கலிமாவை மொழிந்து கொண்டிருந்து கலிமாவை மொழிந்து முடிந்தவுடன் அவனுடைய ரூஹ் பிரிந்து விட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக சந்தோஷமாக அன்கஸஹுல்லாஹு மினன் நார், அல்லாஹ் இந்த வாலிபனை நரகத்திலிருந்து பாதுகாத்து விட்டான் என்று மிகவும் அழகாக சந்தோஷமாக இந்த வார்த்தையை சொல்லிக் கொண்டு வெளியே வந்தார்கள். மேலான சகோதரர்களே, பெரியார்களே, இஸ்லாம் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இஸ்லாம் பலவந்தத்தை விரும்பவில்லை. பலவந்த மதமாற்றம் என்ற தற்பொழுது அரசாங்க மட்டத்திலும் வெளிமட்டத்திலும் பாராளுமன்றம் வரைக்கும் பேசப்படக்கூடிய இந்த ஓசைகள், நிச்சயமாக இஸ்லாம் அதை ஆதரிக்கவில்லை. இஸ்லாம் மிக சுமூகமாக இஸ்லாமிய வாழ்க்கை திட்டத்தை அழகாக அறிமுகப்படுத்தி வைத்திருக்கிறது. ஒவ்வொருவரும் எல்லா காலத்திலும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொன்னால் இஸ்லாமிய வாள் அல்ல, இஸ்லாமிய ஆயுதம் அல்ல, இஸ்லாமிய சண்டையுடைய முறைகள் அல்ல, இஸ்லாமிய கலாச்சாரம், இஸ்லாமிய வாழ்க்கை திட்டம், இஸ்லாமியுடைய இபாதத்துடைய வணக்க வழிபாடுகளுடைய முறைகள், அது மனிதர்களை கவர்ந்தவை. அதுதான் இஸ்லாத்தின் பக்கம் மக்களை அதை இழுத்துக் கொண்டு வந்திருக்கிறது. இஸ்லாமிய மேலான இந்த கடமைகளில் புனியல் இஸ்லாம் அலா ஹம்சன் என்று இந்த அல்லாஹு தஆலா நபியவர்கள் மூலமாக சொல்ல வைத்திருக்கக்கூடிய இஸ்லாமிய ஐம்பெரும் கடமைகளில் ஷஹாதத் அல்லா இலாஹ இல்லல்லாஹ், ஷஹாதத் கலிமாவை மொழிவதென்று இருக்கிறது. கலிமாவை மொழிவதற்கு எந்த நிபந்தனையும் கிடையாது. ஒரு மனிதன் மனம் நிறைய அவன் கலிமா சொல்லிவிட்டு அவன் முஸ்லீமாகி முடியும் என்பதை மிக அழகான ஒரு வரலாறு நமக்கு எடுத்து காண்பிக்கிறது. நபியவர்களுடைய யுத்தம் உஹத் போர்களும் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு மனிதர் காஃபிராகத்தான் இருக்கிறார். எதிர்த்தரப்பில் காஃபிராக இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதனை பார்த்து நபியவர்கள் இன்னஹும் இன்னஹில் ஜன்னா, அவன் ஒரு சொர்க்கவாதி என்று சொன்னார்கள். காஃபிர்களுடன் போர் புரிந்து கொண்டு முஸ்லிம்களுக்கு தாக்குதல் நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒரு மனிதனை பார்த்து இவன் ஒரு சொர்க்கவாதி என்று நபியவர்கள் சொல்லக்கூடிய நேரத்தில் சஹாபாக்கள் மிக வியப்பாக பார்த்தார்கள். ஒரு காஃபிர் எதிர்த்தரப்பில் இருக்கிறான், அவனை பார்த்து நபியவர்கள் சொர்க்கவாதி என்று சொல்கிறார்கள். சற்று நேரம் கழிந்தது அந்த மனிதனை முஸ்லிம்கள் தரப்பில் காயப்பட்டு விழுந்திருப்பதை பார்த்தார்கள். காயப்பட்டு விழுந்திருக்கும் அந்த காட்சியை பார்த்துவிட்டு சஹாபாக்கள் போய் என்னப்பா நடந்தது எனக்கு என்று கேட்ட நேரம் அவன் சொன்னான், சற்று முன்பு வரைக்கும் நான் ஒரு காஃபிராகத்தான் இருந்தேன், நான் ஒரு இஸ்லாத்துக்கு எதிரியாகத்தான் இருந்தேன். என்னுடைய உள்ளத்தில் தோன்றியது, நான் ஏன் ஒரு காஃபிராக இருக்க வேண்டும், நானும் ஏன் ஒரு முஸ்லீமாக ஆகிவிடக் கூடாது, நான் கலிமாவை மொழிந்தவனாக நான் முஸ்லிம்களோடு வந்து சேர்ந்து நான் அவர்களுக்கு போர் புரிந்தேன். அந்த நேரத்தில் நான் தாக்கப்பட்டேன், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்தவனாக காரணமாக அவனுடைய ரூஹ் பிரிந்து விட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்துக்கு நன்மாராயம் சொன்னதுடைய அடிப்படையை சஹாபாக்கள் புரிந்து கொண்டார்கள். வஹி மூலமாக நபி அவர்களுக்கு அறிவித்தல் வந்திருக்கிறது. அல்லாஹு தஆலா அறிவித்திருக்கிறான், இந்த மாபெரும் செல்வம் இவருக்கு கிடைத்து விட்டதை, இவர் ஈமானுடன் தான் மரணிக்க போகிறார் என்ற வஹியுடைய அந்த செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவித்திருக்கிறார்கள். மேலான சகோதரர்களே, பெரியார்களே, நபியுடைய சாட்சி அபு தாலிப் அவர்கள் சக்கராத்தில் இருக்கிறார்கள். சாச்சாவை தனிமையில் எடுத்து அறையில் எடுத்து பயமுறுத்தி கலிமாவை சொல்ல வேண்டும் என்று நபியவர்கள் அவர்களுக்கு வலியுறுத்தவில்லை. அவர்களை மிக சுதந்திரமாக நபியவர்கள் விட்டுவிட்டார்கள். சக்கராத்து நேரத்தில் அந்த கலிமாவை என்னுடைய சாச்சாவுக்கு முன்வைக்க வேண்டும் என்று நபியவர்கள் போய் அந்த இடத்தில் அமர முயற்சி செய்யும் பொழுது அபூஜஹல் பக்கத்தில் வந்து அமர்ந்து கொண்டான். தூரத்தில் இருந்துதான் நபியவர்கள் இந்த வாசகத்தை சொன்னார்கள், என்னுடைய அன்பு சாச்சா அவர்களே, இந்த கலிமாவை நீங்கள் மொழிந்தால் நான் உங்களுக்காக வேண்டி அல்லாஹ் இடத்தில் நாளை கியாமத்தில் வாதிடுவேன், கலிமாவை சொல்லிவிடுங்கள் என்று அவர்கள் வாதாட அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள். அவர்களுக்கு என்ன கிடைக்கும் என்பதை நபி அவர்கள் நவாயினாலே சொல்லியிருக்கிறார்கள். கலிமா என்பது அது பலவந்தமாக, இஸ்லாம் என்பதை பலவந்தமாக அறிமுகப்படுத்தக்கூடிய ஒன்று அல்ல. மேலான சகோதரர்களே, இதனால்தான் இஸ்லாமிய வரலாற்றில் ஜசியா என்று ஜசியாவுடைய சட்டம் ஒன்று வைத்திருக்கிறது. அந்த காலத்தில் இஸ்லாம் உலகம் எல்லாம் பரவி கொண்டு போகக்கூடிய நேரத்தில் ஜிஸ்யாவுடைய சட்டம் ஒன்றை அமல்படுத்தினார்கள். அது என்ன, ஒரு இஸ்லாமிய நாட்டில் வாழக்கூடிய ஒருவன் ஒரு சிறிய டாக்ஸ் ஒன்றை, ஒரு வரி ஒன்றை அந்த நாட்டுக்கு அவன் கொடுப்பான். அது எதுக்காக நியமிக்கப்பட்டது என்று சொன்னா, இந்த ஜிஸ்யா என்ற டாக்ஸை கொடுத்துட்டு எத்தனையோ சஹாபாக்கள் அந்த தலைவர்களாக, கவர்னர்களாக, ஊருக்கு பெரியவர்களாக இருக்கும் பொழுதே அவர்கள் இதை மன்னித்திருக்கிறார்கள். முடியாது என்று ஒருவர் வந்து சொல்லும் பொழுதே, எனக்கு தர முடியாது என்று சொல்லக்கூடிய நேரத்தில், அல்லது எனக்கு வசதி இல்லை என்று அவர்கள் முன்வைக்கக்கூடிய நேரத்தில் அதுக்கு மன்னிப்பு கொடுத்திருக்கிறார்கள். தாராளமாக கொடுக்க முடியும் என்ற பொழுது அதை எடுத்திருக்கிறார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் அனுஷ்டிச்ச முறை அதை அவர்களை இஸ்லாத்தை கவர வைத்தது. இஸ்லாம் என்பது அது வாளால் மனிதனுடைய பலவந்தத்தால் பரவிய மார்க்கம் அல்ல, அது அஹ்லாக் எனும் நட்பண்பின் வியாபாரம் என்றும், நாம் நடத்தக்கூடிய இஸ்லாமிய அந்த வியாபார முறையும் நாம் எங்களுடைய பழக்க வழக்க கலாச்சாரம் நல்லதாக அமையும் பொழுது பிற மதத்தவர்கள் அதை கவருவார்கள். இதனால் இந்த விஷயத்தை நாம் ஒவ்வொருவரும் கருத்தில் எடுப்போம். நம்முடைய மார்க்கம் என்பது மிக லேசானது. ஒரு மனிதன் கலிமா சொல்லிவிட்டால் அவனுக்கு எந்த விதமான நிர்பந்தமும் கிடையாது, எந்த விதமான பலவந்தமும் கிடையாது. அந்நிய இஸ்லாமிய நாடுகளில் வாழக்கூடியவர்களுக்கும் எந்த காலத்திலும் பலவந்தப்படுத்தி அவர்களை இஸ்லாத்தில் எடுத்தது என்பது கிடையாது. மேலான சகோதரர்களே, பெரியார்களே, சூழல், அந்த அமைப்பு, அந்த இஸ்லாமிய கவர்ச்சி, இஸ்லாமிய போர்கள் நடத்திய விதங்கள், அது மக்களை கவர வைத்தது. கூட்டம் கூட்டமாக மக்கள் இஸ்லாத்தில் வந்து நுழைந்தார்கள். பரம விரோதியாக இருந்தவர்களுக்கு கூட இஸ்லாம் அனுமதி கொடுத்ததை, நீங்க எங்களுடைய சூழலில் இருந்து வாழ்ந்து பாருங்க, நாங்கள் எவ்வளவு சிறந்தவர்களாக நாங்கள் உங்களுக்கு நடந்து கொள்கிறோம் என்பதுதான் இஸ்லாமுடைய அடிப்படையாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் இஸ்லாமிய இரண்டாவது கடமை தான் தொழுகை. ஒரு மனிதன் கலிமா சொன்னதற்கு பிறகு ஆக பிரதானமாக அவன் ஐவேல தொழுகையை கடைபிடிக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் வலியுறுத்துகிறது. அல்லாஹ் ஈமானுடன் சம்பந்தப்படுத்தி உள்ளத்தில் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு கடமையான தொழுகையை அல்லாஹ் தஆலா கடமைப்படுத்திருக்கிறார். மன் ஹாஃபத அலைஹின் லிவக்தஹின் அத்கல்துஹுல் ஜன்னா, யார் இதை அந்த நேரத்தில் பாதுகாத்து தொழுகிறார்களோ அவர்களை சொர்க்கத்தில் நான் நுழைய செய்வேன் என்று சொல்கிறார். மேராஜுடைய நாள் என்று நாம் கடத்தினோம். மேராஜுடைய அந்த சங்கையான இரவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வை தரிசிக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை, சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்தஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் வர்ணிக்கக்கூடிய அந்த இரா பயணத்தை, நபி அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காபத்துல்லா பக்கத்தில் அல்லது அவர்களுடைய வீட்டில் அவர்களுடைய நெஞ்சு விளக்கப்பட்டு அங்கு தங்க தட்டொன்று கொணரப்பட்டு அதில் நபியுடைய உள்ளத்தை அல்லாஹ் ஜம்ஜம் தண்ணீரால் சுத்தப்படுத்தி அல்லாஹ் மேராஜுடைய அந்த பயணத்தை, அவர்களுடைய இந்த ஹார்ட் சர்ஜரி என்று சொல்லக்கூடிய அந்த பைபாஸை போன்று உள்ளத்தில் உள்ள கபடம், நயவஞ்சகம், குரோதம், மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கெடுதிகளையும் எடுத்து மனிதனிடத்தில் குரோதமும் நயவஞ்சகமும் பொறாமையும் இந்த கபடமும் உள்ளத்தில் நிறைந்திருக்கும் காரணத்தினால் தான் இன்னொரு மனிதனுடன் வைராக்கியமும், இன்னொரு மனிதனுடன் குரோதமும், இன்னொரு மனிதனுடன் தவறான எண்ணங்களும் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் ஏற்படுகிறது. அவைகள் எல்லாம் நீக்கப்பட்டு பரிசுத்தப்படுத்தப்பட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜுக்கு எடுத்து செல்லப்பட்டார்கள். ஒன் நஜ்மு இதா ஹவா மா வல்ல சாஹிபுக்கு வமா ஹவா வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹய்யூஹா அல்லமஹு ஷதீதுல் குவா ذُو مِرَّةٍ فَاسْتَوَى وَهُوَ بِالْأُفُقِ الْأَعْلَى ثُمَّ دَنَا فَتَدَلَّى إِنَّ اللَّهَ تَعَالَى تُرْجِيَاهُ سُورَةُ النَّجْمِ اللَّهُ كُرْبِدُغْرَان மா கதபல் ஃபுஆது மா ரஆ, அதில் சொல்லப்படுகிறது நபி அவர்கள் என்ன கண்டார்களோ அது அவர்களுடைய உள்ளம் போய்விக்கவில்லை. அல்லாஹ்வை தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நாளை கியாமத்து நாளையில் நம் அனைவர்களுக்கும் அந்த பாக்கியத்தை தரப்போகிறான். இந்த சந்திரனை காண்பதை போன்று அல்லாஹ்வை நீங்கள் அனைவர்களும் தரிசிப்பீர்கள். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை ஒவ்வொருவருக்கும் தரப்போகிறான். நபி அவர்களுக்கு அல்லாஹ் மேராஜ் மூலமாக கொடுத்து ஐவேளை தொழுகையை அல்லாஹ் கடமையாக்கினான். தொழுகை என்பது மாபெரும் செல்வம். ஒரு மூமினுடைய மேராஜ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொர்க்கம் நரகம் காண்பிக்கப்பட்டது. அல்லாஹ் 50 நேர தொழுகையை கடமையாக்கிட்டு ஐவேல தொழுகையை தான் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். அது குறைக்கப்பட்டு 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 மேலான சகோதரர்களே, 5 நேரம் தொழக்கூடியவர்கள் அவர்கள் மேலான அந்த 50 நன்மையை அடைந்து கொள்கிறார்கள். அல்லாஹ்விடத்தில் ஒரு நெருக்கம் தொழுகை மூலமாக அல்லாஹை நெருங்கக்கூடிய பாக்கியம். தொழுகையில ஃபர்தான தொழுகை, நஃபிலான தொழுகை, அல்லாஹ் சுன்னத்தான தொழுகைகள் அல்லாஹ் ஏராளமாக ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். தஹஜ்ஜத் தொழுகிறீங்களா? அல்லாஹ் தஆலா நபி அவர்களுக்கு கட்டாயப்படுத்துகிறான், ஃபதஹஜ்ஜத் பிஹி நாஃபிலத்தன் லக், உங்களுக்கு மேலதிகமாக கடமையாக இருக்கிறோம். யா அய்யுல் முஸ்லிமீன் குமி லைல இல்லா கலீலா, இருதல இரவு நேரங்களில் சில நேரம் அல்லாஹ்வை எழும்பி நின்று வணங்குமாறு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். யன்ஸ் அல்லாஹ் தபாரக வ தஆலா ஃபி குல்லி லைலத்தின், ஒவ்வொரு இரவும் அல்லாஹ் இறங்கி வருகிறான். ஹல் மின் ஸாயிலின் ஊதீஹி, ஹல் மின் முஸ்தக்பிரின் அஸ்தக்பிர் லஹு, யாரும் கேட்கக்கூடியவர்கள் இருக்கிறீங்களா, உங்களுக்கு நான் தருகிறேன். மேலான சகோதரர்களே, இது ஒரு பெரிய பாக்கியம். மனிதன் முன்பின் சுன்னத்துகளை தொழுறது, பரதான தொழுகைகளுக்கு முன்பு சுபஹுடைய தொழுகை, குஹருடைய தொழுகைக்கு முன்பின், அசருடைய தொழுகைக்கு முன், மகரிபுக்கு முன்பின், இஷாவுடைய முன்பின் தொழுகைகளை தொழுறது, வித்ருடைய தொழுகையை தொழுறது, தஹஜ்ஜத்துடைய தொழுகையை தொழுறது. ஒரு பிரச்சனை வந்துச்சா ஒன்று தீர்த்து கொள்ள முடியாதா? குடும்ப பிரச்சனையா, வியாபார பிரச்சனையா, குமர பிரச்சனையா, சலாத்துல் ஹாஜா ரெண்டு காத், மழை இல்லாத பிரச்சனையா? தொழுக அல்லா இடத்துல கேளுங்க. அல்லா தலா சொல்கிறான், தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் அல்லா இடத்துல உதவி தேடுங்க. இஸ்திஹாரா என்ற ஒரு தொழுகை இருக்குது. அது என்னவே, ஒரு காரியத்துல எது செய்ய தெரியாது என்று தடமாடிக்கொண்டிருக்கிறோம், என்ன செய்ய தெரியாது என்று ஒரு தீர்மானம் எடுக்கலாம் இருக்கிறோம். அந்த நேரத்தில் எங்களுக்கு தரப்பட்டிருக்கும் தொழுகுதான் இஸ்திஹாரா உடைய தொழுகை. ரெண்டு காத் இஸ்திஹாரா தொழுகிறேன் என்று அல்லா இடத்துல தொழுக முடிஞ்சு துவா கேட்டா, அல்லாஹும் இன்னி அஸ்தஹீருக பில்மிக வஅஸ்தக்திருக பிகுதரத்திக வஅஸ்அலுக மின் ஃபதலிக்கல் அலீம், இன்னி ஆலம் வலா ஆலம் ரப்பி, நான் அறிகிறேன், அந்த காலம் வல ஆலம் அந்த தக்தீர் வல அக்தீர் انك انت اللام الغيوم اللهم ان كنت تعلم ان هذا الامر خير لي في ديني ومعاشي وعاقبه امري. يا الله இந்த காரியம் எனக்கு நல்லதாக இருந்தா, எனக்கு சக்தி பெறசெய், எனக்கு இதை செய்யக்கூடிய பாக்கியத்தை தா, எனக்கு சக்தி இல்லை என்றால், எனக்கு இது ஷர் ان كنت تعلم يا الله நீ அறிவாய் என்றால், ان هذا الامر شر لي, எனக்கு கெட்டதாக இருக்கிறது, என்ன துனியாவுக்கு என்ன ஆகிரத்துக்கு கெட்டதாக இருக்கும் என்று சொன்னா, என்னை அதை விட்டு திருப்பி விடு, அதை என்னை விட்டு திருப்பி விடு, எனக்கு நல்லதை தா என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்திஹாரா என்ற இந்த துஆவை கட்டி தந்திருக்கிறார்கள். தொழுகையை நமக்கு தந்திருக்கிறார்கள். ஐவேளை தொழுகை மாத்திரம் அல்ல, துஆவுடைய தொழுகையை தொழுறீங்களா, வரும் உங்களுக்கு வரமாட்டாரு. தஹஜ்ஜத் நீங்க தொழுறீங்களா, இறங்கி அல்லாஹ் வருகிறான். உங்களுக்கு என்ன வேணும் என்று அல்லாஹ் கேட்கிறான். முன்பின் சுன்னத்துகளை தொழுறீங்களா, சொர்க்கம் உங்களுக்கு நல்வாராக தரப்படுகிறது. மேலான சகோதரர்களே, ஐவேளை தொழுகையை சஜ்தா அல்லாஹ் தஆலா சஜ்தாவுடைய நிலை அல்லாஹ் விரும்புகிறான். சஜ்தாவுடைய பாக்கியம் பெரும் பாக்கியம். சலாத்துல் ஹாஜா சலாத்துல் இஸ்திஹாரா, இது ரெண்டையும் ஒவ்வொரு மூமினும் கடமையாக்கிக் கொள்ளணும். தன் மீது ஒரு 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 பொருளாக ஒரு செல்வமாக எடுத்துக்கொண்டான் என்று சொன்னா, ஒரு தேவை வருது, ரெண்டு காத் தொழுறாங்க. ஆனா சிறதில்லாத தோட்டத்தில் தண்ணீர் இல்ல, சலாத்துல் ஹாஜா ரெண்டு காத் தொழுறாங்க. தொழுது எல்லா கிட்ட கேட்கிறாங்க. மேலான சகோதரர்களே, பெரியார்களே, ரெண்டு காத் தொழுது கேட்கும் பொழுது மழை பெய்து அவர்களுடைய தோட்டத்துக்கு, வேற எங்கேயும் மழை இல்லையாண்டு பார்த்தா, 3 தொழுதாங்க, 4 தொழுதாங்க, கேட்டாங்க, அல்லாஹ் மழையை ஒளிய செய்கிறான். சலாத்துல் ஹாஜா ரெண்டு காத்து தொழுது கேட்கும் பொழுது அல்லாஹ் அல்லா இடத்துல தேவைகளை சொல்லுங்க, அல்லா இடத்துல மன்றாடுங்க, ஐயாக்கன அபதுவா ஐயாக்கன ஸ்தாயின், உன்னையே வணங்குகிறோம், உன்னிடத்துல உதவி தேடுகிறோம். எப்படி தேடுகிறோம்? தொழுகையை கொண்டு தேடுகிறோம். தஹஜ்ஜத் தொழுகிறோம், நஃபில் தொழுகிறோம், சுன்னத் தொழுகிறோம். ஒரு பிரச்சனை வருது, ஓடி வருகிறோம். வீட்டுல, பள்ளியில, கடையில, எங்கேயும் இருந்து சலாத்துல் ஹாஜா, யா அல்லாஹ் என்ன தேவை நிறைவேற்று தாயா அல்லாஹ், எனக்கு கஷ்டமா இருக்குது, எனக்கு கடனா இருக்குது, எனக்கு நோயா இருக்குது, எனக்கு பிரச்சனையா இருக்குது, என்ன விஷயத்தை சொல்றதுக்கு யாரும் இல்ல, உன்னிடத்தா சொல்ல முடியும் என்று சலாத்துல் ஹாஜா ரெண்ட கா தொழுகை அல்லாஹ் இடத்துல சொல்லணும். உங்கள தீர்மானம் எடுக்க கஷ்டமா இருக்குது, என்ன மகளே ரெண்டு இடத்துல பேசி வந்திருக்கிறாங்க, நான் யாருக்கு கொடுக்கிறது, எனக்கு ரெண்டு இடத்துல தொழில் வந்திருக்குது, நான் எங்க போறது, ஒன்று இருக்குது மஷூரா, ஒன்று இருக்குது இஸ்திஹாரா, ஒன்று அல்லாஹ் இடத்துல நேரடியாக கேட்கிறது, யா அல்லாஹ் இந்த காரியத்துல கயிறு இருக்கும்டா, யா அல்லாஹ் நீ செய்துதான்னு கேட்டா, அல்லாஹ்
தான் எதுல கயிறு போடுறானோ, ஒரு முறை சொல்லுங்க, ரெண்டு முறை சொல்லுங்க, மூணு முறை சொல்லுங்க, மேலான சகோதரர்களே மூணு நாள் சொல்லுங்க, ஒரு வாரம் சொல்லுங்க, அல்லா இடத்துல கேளுங்க, அல்லாஹ் தருவான். சொல்லுங்க, ஐவேறு தொழுகை கடமையாக்கப்பட்டது போல மூணாவது நமக்கு ஜகாத் என்ற ஒன்றை கடமையாக்கப்பட்டிருக்கிறது, மேலான ஹஜ் என்ற ஒன்றை நம்மீது கடமையாக்கப்பட்டிருக்கிறது. ஜகாத் வருஷத்துல ஒன்று கடமையாக்கக்கூடியது. அல்லாஹ் பொருள்ல, அல்லாஹ் தந்த செல்வத்துல அல்லாஹ் ஜகாத் ஒன்று விரும்புகிறான். யாரு ஜகாத்தை கொடுக்கிறாங்களோ அவர்களுக்கு அல்லாஹ் பரக்கத் செய்கிறான். வருஷத்துல ஒரு முறை ரெண்டு வீதம் நீங்க பாவிக்கக்கூடிய நகைகளுக்கு, உங்களுடைய மனைமார்கள் பாவிக்கக்கூடிய நகைகள், அதுல அதனுடைய அந்த பாவனைகளுக்கு அபு ஹனீஃபா ஹனஃபி இமாம் அவர்கள் சொல்றாங்க எல்லாருக்கும் கொடுக்கணும். ஷாஃபி இமாம் சொல்றாங்க இல்ல, ஒரு 10 பவுன் ஒரு 12 பவுன் பாவனைக்கு போக மேல்மிச்சமாக இருக்கக்கூடியதுக்கு ரெண்டு வீதம் ஜகாத் கொடுக்கணும். உங்களுடைய வியாபாரத்துல ஜகாத்தை வெளியாக்குங்க. இந்த ரெண்டு வீதத்துல 1,00,000 2,500 கஞ்சத்தனம் பண்ணாதீங்க. இது அல்லாஹ் தரக்கூடிய செல்வம். இந்த செல்வம் உங்களுக்காக தரப்பட்டது அல்ல, இது வேறொருவருடைய கடமையானது. இந்த ஜகாத்தை கொடுத்துதான் ஆகணும் என்று இஸ்லாம் வலியுறுத்துகிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னா, அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபியுடைய வஃபாத்துக்கு பிறகு, யார் லவ் மனஊனி அனாக்கன், இந்த சின்ன ஆட்டுக்குட்டிய அவர்கள் தருவதற்கு தடுத்தாலும், அவர்களுக்கு கடுமையான ஒன்றை தடுக்க தடுத்தாலும், அவர்களுடன் நான் கித்தால் ஜிஹாத் செய்வேன் என்று சொன்னார்கள். மேலான சகோதரர்களே, பெரியார்களே, ஜகாத் என்பதை, அது எங்களுடைய ஒரு மாபெரும் சொத்து. அதை நாம் கொடுத்து வரும் பொழுது சமூகத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கும். தேடி கொடுக்கணும், கஷ்டமுள்ளவர்களை பார்த்து கொடுக்கணும், அவர்கள் யார தகுதியானவர்களோ அவர்களை அறிந்து தெரிந்து கொடுக்கணும். ஜகாத் என்பதை, இது ஒரு வணக்கம், இது ஒரு டெக்ஸ்ட் அல்ல. ஜகாத் என்பதை எல்லா காலத்திலும் ரெண்டு வீதம் தான் கொடுக்கணுமே தவிர, அதை அல்லாஹ் குறைக்கிறது கூட்டுவது, அதை அதை அது காலத்துக்கேற்ப டெக்ஸ் மாறுறது போல ஜகாத் என்பது மாறக்கூடியது ஒன்று அல்ல. இது போல மேலான சகோதரர்களை பிரியார்களே, இந்த ஐந்து கடமைகள்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பொருளுக்கும், நம்முடைய உடம்புக்கும், நம்முடைய உள்ளத்துக்கும், உள்ளத்தால ஈமான், உடம்பால தொழுகை, பொருளால ஜகாத், இந்த மூணையும் கொடுக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் தஆலா மேல்மிச்சமா ஹஜ் என்ற ஒரு கடமை வச்சிருக்கிறார். வருஷத்துல ஒரு முறை ஒரு மனிதன் ஆயுள்ல ஒரு முறை மனிதன் ஹஜ் நிறைவேற்றணும். ஒவ்வொரு வருஷமும் ஹஜ்ஜுடைய காலம் வருகிறது. ஹஜ்ஜுடைய காலம் வரும் பொழுது அதுக்காக பணம் சேகரிக்கப்பட்டு வலியுறுத்தி சொல்கிறான். அதனால மேலான சகோதரர்களை பெரியார்களே, ஹஜ் கடமை இல்லாதவர்கள் ஹஜ்ஜுடைய காலம் வரப்போகுது, அதுக்கு ஆயத்தமாக வேணும். இப்ப இருந்தே பணத்தை சேகரித்து ஒரு 1,50,000 ரூபாய் இந்த காலத்துல ஹஜ் கடமையாகிறதுக்குள்ள பணமாக இருக்குது. சென்ற வருஷங்கள்ல 1,50,000 யாரிடத்துல இருந்ததோ அவர்கள் வியாபாரமாக இருந்துச்சுன்னு சொன்னா அவர்கள் மீது ஹஜ் கடமையாக விட்டது. அவர்கள் ஹஜ் ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், அவர்கள் மீது ஹஜ் கடமையாக விட்டது. அவர்கள் அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றிதான் ஆகணும், இல்லை என்றால் பாவிகளாக மௌத்தாகுவார்கள். அவர்களுடைய அனந்தர சொத்து பிரிப்பதற்கு முன்போ ஹஜ் கட்டாயமாக அவர்களுக்கு சேவிக்கப்படும். பெற்றோர்கள் மௌத்தாயிட்டாங்க 20 வருஷத்துக்கு முன்பு, 50,000 தான் அந்த நேரம் ஜகாத் அவர்களுக்கு ஹஜ்ஜு கடமையாக இருந்தது. ஆனா இப்ப மகனுக்கு தெரிய வருது, அந்த நேரம் வாப்பா கிட்ட 1,00,000 இருந்துச்சு, வாப்பா ஹஜ்ஜு செய்யல, என் மகன் மீது அந்த சொத்தை எடுத்தவர் மீது, அந்த வாரிசுக்கு வந்தவர் மீது கடமையாகவே வாப்பாவுக்காக ஹஜ்ஜு செய்தது. மேலான சகோதரர்களை பெரியார்களே, இது எதுக்காக சொன்னேன் என்று சொன்னா, நாங்க ஷாபானுடைய மாசத்தில் இருக்கிறோம். ஷாபானுடைய மாதம் பிறந்து விட்டது, ரஜம் கடந்து விட்டது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்வார்கள், அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ரஜப் வ ஷாபான் ஃபி ரஜப் வ ஷாபான் வல்லிகனா ரமலான். நபி அவர்கள் துஆ செய்வார்கள், யா அல்லாஹ், ரஜப்லயும் ஷாபான்லயும் நீ பரக்கத் செய்வாயாக, ரமலானை எத்த வைப்பாயாக என்று நபி அவர்கள் துஆ செய்வார்கள். ஐம்பெரும் கடமைகளில் அல்லாஹ் தஆலா ஈமான தந்திருக்கிறான். மாபெரும் செல்வம், கலிமாவோட வாழ்ந்து கலிமாவோட மரணிக்க வேண்டும் என்ற ஆசை உள்ளவர்கள் தான் நாங்கள் இங்கே ஒன்று சேர்ந்திருக்கிறோம். ஐவேல தொழுகை அது ஆகப்பெரிய செல்வம். அல்லாஹ் மெராஜ், மூமின்களுடைய மெராஜாக தந்திருக்கிறான். ஒரு ஒரு மூமினுடைய தொழுகை இருக்குது. நான் ஜப்பான்ல பார்த்தேன் ஒரு சகோதரர், அவருடைய தொழுகை ஒரு ஒரு பெண், ஒரு பாதையில போய் கொண்டிருந்த பெண் இஸ்லாத்தை தலை வைத்தது தொழுகை. அந்த தொழுகை அல்லாஹ் அதில் ஒரு தனி கவர்ச்சி வச்சிருக்கிறான். டாக்டர் கிட்ட போனா, நீங்க தொழக்கூடிய ஒல்லியா, உங்களுக்கு இந்த நோய் வரையலாதுன்னு சொல்றாங்க. ஏன் மேலான சோதனைகள், அவர் இந்த காவிருக்கு கூட தெரியுது இது இப்படிப்பட்டது. என்னுடைய ஒரு நண்பர் அமெரிக்கன், என்னோட படித்தவர், தொழுகையை பார்த்து ஒரு ஜமாத் தொழுகிறத்தை பார்த்து அவர் இஸ்லாத்தை தழுவினார். எங்களுடைய தொழுகையில் அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு கவர்ச்சி வச்சிருக்கிறார். எங்களுடைய ஜகாத், மேலான சகோதரர்களே, முஸ்லிம்களுக்கு பங்கிடப்பட்டாலும் எங்களுடைய தர்மங்கள், எங்களுடைய சதக்காக்கள், எங்களுடைய ஹதியாக்கள் காபிர்களுக்கு போக முடியும். காபிர்களுக்கு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் தாராளமாக கொடுத்திருக்கிறாங்க. கேவப்படக்கூடிய நேரத்தில் தாராளத்தோடு கொடுத்து உதவி செஞ்சிருக்கிறாங்க. அந்த உதவி இருக்கவே அது அவர்களுடைய வளர்ச்சிக்கு காரணமாக அமையும். மேலான சகோதரர்களை பெரியார்களே, எங்களுடைய ஹஜ் இருக்கவே அது எங்களுடைய பணமும் உடம்பும் சேர்ந்து உடல் ஆரோக்கியத்தோடு செஞ்சோம் என்று சொன்னா மிக சிறப்பாக இருக்கும். மேலான சகோதரர்களை பெரியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஜப் ஷாபான்ல நோன்பு பிடிப்பார்கள். ரஜபுடைய மாதம் ஷாபானுடைய மாதம் நோன்பு பிடிக்கக்கூடியவர்களா இருந்திருக்கிறார்கள். நாங்க என்ன செய்யலாம்? திங்கட்கிழமை, வியாழக்கிழமை, 13, 14, 15 இந்த நாட்கள்ல நோன்பு பிடிக்கலாம். ஒரு பழக்கத்துக்காக வேண்டி ரமலான் வரப்போகுது. அதுக்கு முதல் திங்கள் வியாழன் நபி அவர்கள் வலிமையாக எல்லா மாதங்களிலும் திங்கள் வியாழன் நோன்புடிக்கூட இருந்தாங்க. 13, 14, 15 புறைகள்ல நோன்புடிப்பாங்க. ஆயத்தமாகவும் ரமலான் வரப்போகுது, சங்கையான மாதம் வரப்போகுது, குரான் இறங்கிய மாதம் வரப்போகுது, பதருடைய வெற்றி பெற்ற மாதம் வரப்போகுது, பதருடைய அந்த வெற்றியுடைய மாதம் வரப்போகுது, மக்கா கைப்பற்றிய மாதம் வரப்போகுது, பொறுமையுடைய மாதம் வரப்போகுது, தர்மமுடைய பாடம் வரப்போகுது, நரகத்தை அடைக்கக்கூடிய அந்த அந்த மாதம் வரப்போகுது, சொர்க்கம் திறப்படக்கூடிய மாதம் வரப்போகுது, அல்லாஹ்வுடைய கருணைகள் மன்னிப்புகள் அதிகரிக்கக்கூடிய மாதம் வரப்போகுது, குரான் அல்லாஹ்வினால் இறக்கப்பட்டு உலகம் எல்லாம் ஓதப்படக்கூடிய அந்த சங்கையான மாதம் வரப்போகுது. அல்லாஹ் தஆலா மிகவும் கிருபைகள் கருணைகள் ரஹமத்தையும் மன்னிப்பையும் நரக விடுதலையும் வைத்திருக்கக்கூடிய அந்த மாதம் வரப்போகுது. அதுக்காக இப்பிருந்தே திட்டம் திட்டுவோம், இப்பிருந்தே பிளான் பண்ணுவோம். என் வியாபாரத்துல என் தொழில இருந்து நான் கொஞ்ச நேரத்தை நீக்கணும். எதுக்கு? குரான் ஓதுறதுக்கு. இப்பிருந்தே நான் அதுக்கு ஆயத்தமாகணும். ஜிக்ர் செய்யறதுக்கு இப்பிருந்தே நான் நோன்புடிச்சு பழக்கத்தை நோன்புடைய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டா மேலான சகோதரர்களே, ரமதான் வரும் பொழுது அதில் ஒரு உற்சாகம் வரும். என்னுடைய நல்ல பழக்கங்கள்ல நான் என் கவனத்தை திருப்பவும். என் பணம் நல்ல காரியங்கள், கஷ்டமானவர்களுக்கு உதவி செய்யறதுல. ஒரு சிறிய குழந்தைய ஒருவர் தூக்கிட்டு வந்திருக்கிறாரு, 2.5 வயது குழந்தை. அந்த குழந்தைக்கு ஹார்ட் வருத்தமா இருக்குதாம். அதுக்கு ஆபரேஷன் செய்யறதுக்காக வேண்டி ஒரு சந்தர்ப்பம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியான சந்தர்ப்பங்கள் யாரும் ஓட்டுறாங்க சொன்னாங்க. கஷ்டமானவங்க வரக்கூடிய நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பரில் இருந்து பெண்கள் தன்னுடைய காதல உள்ளதெல்லாம் தூக்கி தர்மம் செஞ்சிருக்கிறாங்க, தன்னுடைய களத்தில் உள்ளதெல்லாம் தூக்கி போட்டிருக்கிறாங்க. மேலான சகோதரர்களை பெரியார்களே, தர்மம் இருக்கவே அது ஆகப்பெரிய செல்வம். ஒரு மனிதன் தர்மத்தை செய்யறதன் மூலமாக அல்லாஹ் அவனுக்கு பெரிய பாக்கியத்தை கொடுக்கிறான். ஒரு உதவி செய்து, ஒரு அடியானுக்கு உதவி செய்யறதால அல்லாஹ் வரக்கூடிய பலா முசீபத்துகள் பிரச்சனைகளை நீக்கி வைக்கிறான். அல்லாஹ் நமக்கு கொண்டு தருகிறான் என்று சொன்னா அது நமக்கு மாத்திரம் அல்ல, அல்லாஹ் பிறரையும் கவனிப்பதற்காக தரக்கூடிய ஒன்று. அதனால மேலான சகோதரர்களை பெரியார்களே, ரமதானுடைய மாதம் ஒற்றுமையுடைய மாதம், ரமதானுடைய மாதம் பிளவுபடக்கூடிய மாதம் அல்ல, சர்ச்சைக்குரிய மாதம் அல்ல. இப்பிருந்தே ஆயத்தமாகுங்க, குர்ஆன் ஓதுங்க, ஜிக்ர்ல ஈடுபடுங்க, தஹஜ்ஜுத்துடைய பழக்கத்தை ஏற்படுத்துங்க, நஃபிலான நோம்புகள் முடிங்க, அல்லாஹ் இடத்துல கேளுங்க. பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறதுக்கு நாம் ஒரு அழகான வாழ்க்கை திட்டத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். முஸ்லிம்கள் எப்பயுமே ஒற்றுமையாக இருக்கணும். பிளவுக்குள்ள வழிகளை தேடாம ஒற்றுமைக்குள்ள வழிகளை தேடணும். எங்க பிரச்சனை உண்டாக்கணும் என்று பார்க்காம பிரச்சனை இருக்கும்னா பிரச்சனை தீர்க்கறதுக்குள்ள வழிகளை பார்க்கணும். பிரச்சனைகளை உண்டாக்குற வழிகளை பார்க்கறதே பிரச்சனைகளை உண்டாக்குறது இருக்கிறே, இது ஆகப்பெரிய ஃபித்னா. யார் குழப்பவாதிகளாக மாறுவார்களோ அல்லாஹ் அவர்களுடைய முடிவையும் ஆபத்தாக மாற்றுவான். பள்ளிகள்ல பிரச்சனை, ஊர்களில் பிரச்சனை, சமூகத்தில் பிரச்சனை, ஒவ்வொரு இடத்திலையும் பிரச்சனை. மேலான சகோதரர்களே, இல்ல ஒற்றுமை தான் ஆக பிரதானமானவை. ஒற்றுமைக்கு ஆக பிரதானமான வழி என்ன? விட்டு கொடுத்தல், பணிஞ்சு நடத்தல். விட்டு கொடுக்கிறது, பணிந்து போறது. ஒவ்வொருவரும் ஒற்றுமை ஒற்றுமை என்று உலகம் எல்லாம் பேசப்படுது. ஒற்றுமை வராததுக்கு காரணம் என்ன? யாருமே விட்டு கொடுக்க அழுத்தம் இல்லை. ஏன மானம், ஏன கண்ணியம், ஏன செல்வம், ஏன அதிகாரம், ஏன பல இல்லை. மேலான சகோதரர்களே, விட்டுக் கொடுக்கணும். எந்த அளவுக்கு விட்டுக் கொடுக்க முடியுமோ, எந்த அளவுக்கு பணிந்து நடக்க முடியுமோ, அந்த அளவுக்கு எல்லா இடத்துல நெருக்கம் ஏற்படும். இது ஐம்பெரும் கடமைகள். அத்தோடு என்ன செய்யணும்? என்னுடைய தொழில் ஹலாலாக வாங்கணும், ஜகாத்தை சரியாக கொடுக்கணும், வட்டிலிருந்து விடுவிக்கணும். வட்டில போய் யாரெல்லாம் சிக்கிறாங்களோ அவருடைய முடிவு நாளுக்கு நாள் ஆபத்தின் பக்கம் தான் போய்கொண்டிருக்கிறேன். அன்பார்ந்த சகோதரர்களே, எங்களுடைய இஸ்லாமிய நெஞ்சங்களே, நீங்க எங்களுடைய சொத்தாக இருக்கிறீங்க. யார் வியாபாரிகளோ நீங்க முஸ்லிம் சமுதாயத்தின் சொத்துகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு சமூகத்தை பார்த்தாங்க. ஒன்று வியாபாரிகள், முஹாஜிரீன்கள், விவசாயிகள், அன்சாரிகள். அந்த அந்த சமூகத்துக்கு நபி அவங்க குத்து வந்து சொன்னாங்க, ஏமாத்தாதீங்க, நீங்க நஷ்டத்தை அடைவீங்க, வட்டியில ஈடுபடாதீங்க, உங்களோட சொத்து அழிக்கும் அது. நீங்க அநியாயம் செய்யாதீங்க, அது உங்களுக்கு எந்த பரக்கத்தையும் தராது. பொய் சத்தியம் செய்யாதீங்க, லாபத்தை தரும், மாறி விளங்கும், ஆனா ஆயுதத்தை எல்லாத்தையும் பறிச்சிட்டு போயிடும். அதனால சமூகத்துல பொருளாதாரம் இருக்குது, ஆக முக்கியமான ஒன்று. அந்த பொருளாதாரத்தை சரியாக அமைத்துக் கொள்ளணும். கொஞ்சமாக இருந்தாலும் அது ஹலாலான முறையில் அமைக்கணும். வட்டி முசீபத்தில் சிக்கிருக்கிறவா என்னத்துக்கு பிரஸ்டீஜ்? மற்றவங்களுக்கு காட்டுறதுக்காக ஏன் லோன் எடுக்கணும்? ஏன் வியாபாரத்தை மேம்படுத்துறதுக்கு ஏன் செய்யணும்? இல்ல, உலகத்துல நான் அல்லாஹ்வுக்காக வாழ்கிறேன். மன் அகப்பலில்லா மன் அபகதனில்லா வாஜாலில்லா வமனாலில்லா ஃபக்கத் இஸ்தக்பலல் ஈமான். யார் அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறானோ, யார் அல்லாஹ்வுக்காக கோரிக்கிறானோ, யார் அல்லாஹ்வுக்காக கொடுக்கிறானோ, யார் அல்லாஹ்வுக்காக தடுக்கிறானோ, அவன் தன்னுடைய ஈமானை பரிபூர்ணப்படுத்திக் கொண்டான். அதோடு மேலான சோதர்களே, எங்களுடைய கலாச்சாரம் இஸ்லாமிய கலாச்சாரமாக எங்களுடைய திருமணமா தாம்பீகத்தை குறைங்க, எங்களுடைய பழக்க வழக்கங்களா அதுல செலவுகளை குறைங்க, எங்களுடைய அன்றாட வாழ்க்கையுடைய அமைப்புகளா அதுல பழக்க வழக்கத்தை குறைங்க. யாரிடத்திலையும் நாம் கஷ்டத்துல போய் கடன் கேட்கலாம், ஆனா திருப்பி கொடுக்கிற நியத்துல முடியுமானவங்க கொடுத்து உதவி செய்யணும். ஆனா அதுக்காக வேண்டி கடனிடத்தை மற்றவனை கஷ்டத்துல போடுறதல்ல, தன்னுடைய வாழ்க்கையை பெருசாக அமைப்பதற்கு கடனெடுத்து தன்னுடைய வாழ்க்கையை நடத்துறதல்ல. மேலான சோழர்களை பெரியார்களே, சிம்பிளான இஸ்லாம் தந்த வாழ்க்கை திட்டத்தை நாங்கள் முன்வைத்து ஒவ்வொருவரும் இந்த வரக்கூடிய ரமதான இந்த ஷாவானையும் சிறப்பாக கழித்து ரமதானுடைய மாசத்துல அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய நல்லடியார்களாக மாற வல்ல அல்லாஹ் கிருபைசுவானாக. யாரா எங்கள் அனைவர்களையும் உண்மையான மூமின்களாக ஆக்கி தருவாயாக, ஆகரத்துடைய சிந்தனை தருவாயாக, யாரா எங்களுடைய களிமாவை பலப்படுத்துவாயாக, எங்களோட தொழுகைகளை ஒப்புக்கொள்வாயாக, ஒன்றுபட்டு துன்பங்கள் துயரங்கள் அனைத்தையும் போக்கிவிடுவாயாக.